செய்யும் தோற்றம். ஈருனா அழிவு. இந்த ரெண்டும் உள்ளதன்பாலே கிடத்தலை, உள்ள பொருளிடம், நிலையாக உள்ள பொருளிடமே தோற்றமும் உள்ளது, ஈர் அழிவும் உள்ளது, ஆதலால் அப்படின்னு அதுக்கு பொருள். அப்படி அதோட முடிச்சுட்டாங்க. அவ்வளவு சுருக்கமாகத்தான் சிவஞானபோதிலே சொல்லியிருப்பார்கள். இது வந்து உலகாயுதன் சொல்ற மாதிரி சொல்லி எங்க முன்னோர்கள் இப்படி சொல்வார்கள். காட்சி அளவைக்கு எய்தாதனெல்லாம் பிரமாணம் ஆகா, காட்சி அளவையால கண்டாதான் அது உண்மை, மற்றவையெல்லாம் உண்மை அல்ல என்று எங்கள் முன்னோர்கள் சொல்வார்கள். அப்படி அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், இந்த அடிப்படையிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள், உலகம் நிலையானதுதான், தோற்றமும் ஈரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு தோற்றமும் ஈரும் சொல்வது என்ன அப்படின்னு உலகாயுதன் கேட்க மாதிரி கேட்டு, அதுக்கு வந்து நீ வந்து நிலைத்தொழில் மட்டுமே உள்ளன்னு சொல்றிய, அது போலவே அந்த நிலைத்தொழிலை கொண்டுள்ள அந்த பொருளில், அந்த நிலைத்தொழில் போலவே தோற்றமும் உள்ளது ஈரும் உள்ளது. எனவே இது அனுமானம் மூலமா நான் சொல்லலப்பா, உங்க முன்னோர்கள் சொன்னார்கள் அந்த காய்ச்சல் மூலமா சொல்லிட்டேன் அப்படின்னு இவ்வளவு ஒரு விளக்கமா கேள்வியுமா பதிலுமா இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். இப்படிதான் ஒவ்வொரு பாடலையும். மேதினிக்கு என்பது உருவு மயக்கம் என்ன சொல்லிட்டாங்க, சுருக்கமா இலக்கணம் குறிப்பு சொல்றாங்க, அப்படியே விட்டு போயிடலாமா, சரி ஏதோ சொல்லுதாங்க இலக்கண செய்திகள் இருக்கட்டும் அப்படின்னு விட்டு போயிடலாமா, இப்படி விட்டு போனவங்க ஒரு பாடலை வந்து நாம வந்து நாளைக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தம் இருக்கட்டும், சைவ சித்தாந்தம் சரி இல்லைங்கிற வாதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா இந்த பாட்டுக்கு இதுதான் பொருளா அப்படின்னு ஒரு தமிழ் படிச்சவன் நம்ம கேட்கும், இந்த பாட்டுக்கு உங்க சுவினாசன் ஒரு பொருள் சொல்லியிருக்காரு, ஐயா இந்த பாட்டுக்கு இதுதான் பொருளா, இது இந்த தமிழ் செய்யுள் இலக்கணப்படி இவர் சொன்ன பொருள் சரிதானா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். அல்லது நாமளே தமிழ் படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்போ அதுக்கு வந்து எதுக்கு தீர்வு காண முடியாது, என்னமோ சொல்றாங்க ஏதாவது சொல்றாங்க, சிவநாத சுவாமி சொன்னா சரியா சொல்லியிருப்பான்னு சொல்றாங்க அப்படின்ட்டு போகணும், அது வந்து நமக்கு பிடிமான உதவுமா உதவும். ஆகவே நம்ம எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாதான் நமக்கு என்றைக்கும் அது ஸ்திரமாக இருக்கும். என்ன அருமையான கருத்தை தான் சொல்வார், மேதினிக்கு என்பது உருவு மயக்கம் இல்லையா, இதை கேட்டோடனே நமக்கு ஒரு மயக்கம் வந்துடக்கூடாது. என்ன அதாவது அந்த மேதினிக்கு என்பதுக்கு என்ன உரை சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துலலாம் பத உரை, அதான் மகாத்மா மீனாசுவரன் பிள்ளை சொன்னாங்க, சிவஞான சுவாமி உரை மட்டும் வச்சுக்கிட்டா என்போல தெளிவு பெற முடியாது, அதுக்காக வேண்டி பதவுரை செய்தார்கள் நம்முடைய 16 குருமாச நிதானம்னு அதுக்கு ஒரு வாழ்த்து பாடியிருக்காங்க, அவர்களே சொல்றாங்க தன் போன்றவர்களுக்கே வேணும் அந்த பதவுரை வேணும் சொன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் பாரு இல்லையா, மேதினிக்கு அப்படின்னு போட்டு அவர் அதுக்கு நேர பொருள் எழுதியிருப்பாங்க, அதுல நம்ம பார்க்கணும் மேதினிக்கு, கொஞ்சம் சிறுசாதான் இருக்கும் அச்சு வந்து கொஞ்சம் பாத்துக்க வேண்டியதான், மேதினிக்குன்னா என்ன இருக்குன்னா மேதினியில் அப்படின்னு இருக்கு, மேதினியில் உலகத்தில், உலகின் கண்ணே அப்படின்னு இருக்கு, உலகின் கண்ணேனா உலகத்தில். அப்ப மேதினிக்கு அப்படின்னு பாட்டுல இருக்கு, அப்ப எப்படி இருக்கணும், மேதினியில் அப்படின்னு இருக்கும், மேதினியின் கண் அப்படின்னு இருக்கும். இந்த கண் என்பது 7 வேற்றுமை இருக்கு, இப்ப கண்ணுன்னு நாம சொல்றதே இல்லை, கண்ணாடி எங்க உள்ளது, மேசையில் உள்ளது, மேசையின் கண் உள்ளதுன்னா இப்ப புரியாது, மேசையில கண்ணு உண்டுக்கா, கண்ணை கொண்டு மேசை வச்சுட்டானாமா, ஏன்னா இப்ப கண்ணுங்கிற அந்த கண்ணுன்னா இந்த உறுப்புங்கிறது ஞாபகம் தான் உடைய, கண்ணுன்னு ஒரு உறுப்பு இருக்கு அப்படிங்கிறது தமிழ்ல வர்றதவங்களுக்கு தான் தெரியும், சாதாரணமானவர்களுக்கு தெரியாது. ஆமா அந்த மேசையின் கண் அப்படின்னு சொன்னா மேசையில், அது மாதிரி மேதினியின் கண் அப்படின்னா அந்த மேதினியில் உலகத்தில். அப்போ பொருள் என்ன சொல்றாங்க, மேதினிக்கேன்னு பாட்டுல இருக்கு, பொருள் என்ன சொல்றாங்க, மேதினியில் சொல்றாங்க, ஐயா மேதினிக்குன்னு பாட்டுல இருக்கு நீங்க மேதினியில் சொல்லலாமா, குவ்வுறுப்புலாம் இருக்கு நீங்க கண்ணுறுப்பு போட்டு சொல்லலாமா, சில இடங்களில் குவ்வுறுப்பு கண்ணுறுப்பாக மாறும், குவ்வுறுப்பு தான் பாட்டுல இருக்கும் ஆனா பொருள் எதை தரும், கண்ணுறுப்பு பொருளை தரும் இல்லையா, ஒருத்தன்ட்ட ஒரு பொருள் கொடுக்கீங்க அந்த இடத்துல நீங்க என்ன உறுப்பு போடணும், அவனுக்கு பொருள் கொடுத்தேன் குவ்வுறுப்பு தான் போடணும் அவனா இல்லையா, அந்த இடத்துல அந்த குவ்வுறுப்பு தான் போடணும், அப்போ ஒவ்வொரு இடத்துல பொருத்தமான உறுப்புகளை தான் போடணும். அப்ப இந்த இடத்துல அப்படி மேதினியில் சொல்ல வேண்டிய இடத்துல அல்லது மேதினியின் கண் சொல்ல வேண்டிய இடத்துல குவ்வுறுப்பு போட்டு சொல்றாங்கன்னா அது வந்து குவ்வுறுப்பு அங்க இருந்தாலும் பொருளால என்ன பொருளை தான் தருது, 7 வேற்றுமை உறுப்பு கண்ணுறுப்பு பொருளை தான் தருது, மேதினியின் கண் ஒரு தான் தருது. அப்படி தர முடியுமானா ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பின் பொருளை தரும், அவ்வாறு மாறி வருவதை மயக்கம் என்பார்கள், வேற்றுமை மயக்கம் என்பார்கள், எந்தெந்த உறுப்பு எந்தெந்த உறுப்பு பொருள் எல்லாம் மயங்கி மாறி பொருளை தரும் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தனி செக்ஷன் ஒரு தனி இயல் ஒண்ணு வச்சிருக்காரு தொல்காப்பியம், ஏன்னா அதுதானே தமிழ் இலக்கண முதல் நூல், வேற்றுமை மயங்கியல் அதுக்கு பேரு, ஒரு வேற்றுமை உறுப்பு இன்னொரு வேற்றுமை உறுப்போட பொருளை தந்தால் அது எந்த வேற்றுமை உறுப்பு எந்த வேற்றுமை உறுப்பாக மயங்கி மாறி பொருள் தரும் அப்படின்னு அதுக்கு ஒரு விதி, ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்திரவும் கூடாது இல்லையா, அதனால எது எது எப்படி எப்படி மாறும்னு சொல்றக்கூடிய பகுதி தான் வேற்றுமை மயங்கியல்னு வச்சிருக்காங்க, அதுல விதி இருக்கு, அதனால சொல்றாங்க மேதினிக்கு என்பது உருவு மயக்கம். இதனானே சரி, இந்த பாட்டு மூலமா என்ன ஒரு செய்தியை சொல்றாங்க, இதனானே உலகாயதன் மதம் பற்றி நிகழும் ஆசங்கையை, ஆசங்கைனா என்ன, ஒரு சந்தேகம், ஒரு தடை, ஒரு தடை எழுப்புறான், ஒரு சந்தேகத்தை எழுப்புறான், அதான் ஆசங்கை. உலகாயுதன் மதம் பற்றி நிகழும் ஆசங்கையை பரிகரித்து, பரிகரித்துனா என்ன, அதை வந்து தள்ளியாச்சு, அது பொருந்தாதுன்னு உலகாயுதன் சொல்றான். உலகம் தோன்றாது, அழியாது, நிலைத்தொழில் மட்டும்தான் உண்டுதான். அந்த ஆசங்கை, அந்த சந்தேகத்தை நம்ம கேட்டு, காது கொடுத்து கேட்டு, இனி சொல்றது பொருந்தாதுப்பா அப்படின்னு அதை பரிகரிச்சிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிட்டோம், மறுத்துட்டோம். அதான் பரிகரித்து என்ன, அப்போ அதை அதை ரிஜெக்ட் பண்ணி என்ன கருத்தை நம்ம நிலைநாட்டினோம், முத்தொழில் உண்மை சாதிக்கப்பட்டது, உலகத்துக்கு தோற்றம், இருப்பு, அழிவு என்ற மூன்று தொழில்கள் உள்ளன என்ற கருத்து சாதிக்கப்பட்டது, முத்தொழில் உண்மை சாதிக்கப்பட்டது. இப்ப நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு, என்ன அப்படின்னா, இது நம்ம பாக்குற நூல் பேரு சிவஞான சித்தியார் சுபக்கம். சுபக்கம்னா என்ன, சுபக்ஷம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, அதாவது சுபக்கம்னு தமிழ் எழுதியிருக்காங்க இல்லையா. சு வந்தாலே தன்னு அர்த்தம், சுதேசி, சுதேசியா இருங்கள், அதாவது தன் தேசத்து பொருள்களே பயன்படுத்துங்கள் அர்த்தம் இல்லையா. ஆகவே இது சுபக்கம்னா என்ன, அப்ப தன் கருத்தை சொல்வது, தன் கருத்துன்னா இது சைவ நூல், சைவ சித்தாந்த கருத்தை சொல்வது சுபக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு பிரிவு இருந்த நூல்ல இன்னொரு தனிப்பிரிவு உள்ளது, பரபக்கம், சிவஞான சித்தியார் பரபக்கம். அதுல என்ன இருக்கும்னா, சைவ சித்தாந்த கருத்தே இருக்காது, பிற மதத்தினுடைய கருத்து சொல்லப்பட்டிருக்கும், அப்புறம் அதனுடைய பொருந்தாமை சொல்லி அதை மறுக்கப்பட்டிருக்கும். அதுல உலகாயுதம், பௌத்தம், சமணம், அந்த காலத்துல இந்தியாவில தோன்றிய சமய கருத்துக்கள், அப்ப இப்ப அந்நிய நாட்டிலிருந்து வந்துள்ள இந்த சமயங்கள்லாம் அந்த காலத்துல இல்லை. ஆகவே அந்த கருத்துக்களை அங்க சொல்வதோ மறுப்பதோ இல்லையா. நம்ம இந்திய நாட்டிலேயே தோன்றின சமயங்கள், உலகாயுதம், சமணம், பௌத்தம் போன்ற பிற சமய கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு அவற்றின் பொருந்தாமை எடுத்து காட்டப்பட்டு அவை மறுக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதி பரபக்கம். இப்ப நமக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த உலகாயுத கருத்து எல்லாம் பரபக்கத்திலே ஆசிரியர் கருத்தை பூரா சொல்லி அதை பூரா மறுத்துட்டாரே, அப்ப இங்கையும் ஏன் வந்து இந்த சுபக்கத்திலையும் வந்து ஏன் அவன் உலகாயுத கருத்தை கேட்டு அவன் சொல்றதை வாங்கி அபராதம் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா. அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அங்க பரபக்கத்துல என்ன அப்படின்னா, நம்ம கருத்தை சொல்ல வர்ற வேலையே அங்க இல்ல, அவன் கருத்தை கேட்டு நம்ம சித்தாந்த நோக்கில அவன் கருத்து வந்து பொருந்தாதுன்னு மறுத்தான். சித்தாந்த பார்வையால் பிற சமயங்களின் கருத்தை அங்க மறுத்தான் இல்லையா. ஏன்னா சைவ சித்தாந்தம் எல்லா வகையிலும் பொருத்தமானது, அப்ப அதனோடு எங்கெங்கெல்லாம் பிற சமயங்கள் மாறுபடுகின்றனவோ அங்கெங்கெல்லாம் அந்த சமய கருத்துக்கள் பொருந்தாதனாகி விடுகின்றன. அதனாலதான் சித்தாந்த பார்வையால் மற்ற சமய கருத்துக்களை மறுத்தார், அது பரபக்கம். இங்க ஏன் மறுக்கிறார் அப்படின்னா, நாம சித்தாந்த கருத்தை சொல்றோம், அதை அவன் மறுக்கிறான், அந்த மறுப்பை நாம மறுத்து நிலைநாட்ட வேண்டாமா, நீ மறுத்தா மறுத்துட்டு போ அப்படிங்கிறது இல்லையா. ஆனா அதே சந்தேகம் நமக்கு நாளைக்கு வரலாம். அதனால நம்ம அவன் மறுக்கிறான், அந்த மறுப்பை மறுத்து நம் கருத்தை நிலைநாட்டும் போட்டுட்டு இப்ப உலகாயுதம் மறுக்கிறான். ஆகவே பரபக்கத்தில் மறுத்த மறுப்பு வேறு, இங்கு மறுக்கின்ற மறுப்பு வேறு. ஏன்னா கூறியது ஊழல்ங்கிற குற்றம் வந்துடக்கூடாது பாத்தீங்களா, அங்கே மறுத்தாரு இங்கே மறுத்தாரு, அது அந்த விளக்கத்தை சொல்றாங்க. இதே மாதிரி வேதாந்த நூல் ஒரு நூல் இருக்கு, உபநிடதத்துக்கு தான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க. பிரம்மசூத்திரத்துக்கும் வேதாந்தம்னு நூல்னு பேர் உண்டு, என்ன சுவாமிகள் எதை சொல்கின்றாருன்னு நம்ம சிந்திக்கணும். அந்த நூல்ல வந்து ரெண்டாம் அத்தியாயத்துல, அங்கேயும் ரெண்டாம் அத்தியாயத்துல, அதுல அதுல உட்பிரிவு ரெண்டாம் பாதத்திலையும் இதே மாதிரி மறுப்புகள் உள்ளன, ரெண்டாம் பாதத்திலும் முதல் பாதத்திலும் உள்ளன. அதையும் வந்து நாம இப்படிதான் நாம பொருள் கொள்ளணும். ஆமா, சுபக்கம் தன் கருத்தை கூறுதல், அதை அவன் மறுக்கிறான், அந்த மறுப்பை மறுத்து தன் கருத்தை நிலைநாட்டுதல், அதற்காக வேண்டி இப்ப மறுக்கிறார். பரபக்கத்துல வந்து சித்தாந்த பார்வையால் பிற சமய கருத்துக்களை கேட்டு அதை மறுத்தான். இங்க வந்து தன் கருத்தை கூறும் பொழுது அவன் மறுக்க, பிறர் மறுக்கும் பொழுது அதன் பொருட்டு பிறர் மறுப்பை மறுக்கின்றான். எனவே இது ரெண்டு வருத்திலையும் மறுத்தாரே அப்படின்னு நினைச்சு கூறியது கூறுங்கிற குற்றத்தை நாம அதை சுமத்திட கூடாது. வேதாந்த நூல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில இதே மாதிரி ரெண்டு தடவை மறுப்பு வருது, அதையும் நாம இதை மாதிரிதான் கொள்ளணும். நாங்க இதை சொன்னதோடு மட்டுமல்லாம, நீங்க என்னைக்காவது வேதாந்த நூலை பாக்கலாம், பிரம்மசூத்திர நூலை பாக்கலாம், அங்கேயும் இதே மாதிரி மறுத்த கருத்தே திருப்பி மறுக்கப்படுதுன்னு நீங்க ஒரு சந்தேகம் வரலாம், அதுக்கும் இதே சமாதானத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் சொல்றாங்க பாரு, பரபக்கத்துள் இந்த கருத்தை அவருடைய திருவாக்கு மூலம் பாக்கிறோம். பரபக்கத்துள் சித்தாந்த பார்வையால் பரபக்கத்தாரை மறுத்தார். ஈண்டு, ஈண்டுனா இங்கு, இங்கு இந்த சுபக்க நூல்ல ஈண்டு பரபக்க பார்வையால் அவர் கூறும் மறுப்பை பரிகரித்து. பரபக்கம் பிற சமயங்கள்லாம் தன் சமய பகனோட பார்க்கான், என்ன இவங்க தெய்வ சித்தாந்தி, உலகம் தோன்றியிருந்து அணியுங்க, நம்ம சமயத்துல நிலையா இருக்கும்ல சொல்லியிருக்கு, அப்ப இது பொருந்தாதுன்னு தன் சமய நோக்கோடு நம்மள மறுக்கிறான். அந்த மறுப்பை மறுத்து சித்தாந்தத்தை நினைச்சார், நிலைநாட்டுகிறார். அதான் பரபக்க பார்வையால் அவர் கூறும் மறுப்பை, அவர்னா பிற சமயத்தார், பரவக்க பரவன் அவர் கூறும் மறுப்பை பரிகரித்து, பரிகரித்துனா தள்ளி, மறுத்து தள்ளி சித்தாந்தத்தை நாட்டுகின்றார், சைவ சித்தாந்தம் நிலைநாட்டுகின்றார். இவை தம்முள் வேற்றுமை ஆகலின். ஆகவே பரவக்கத்துல மறுத்த மறுப்புக்கும் இங்க மறுத்த மறுப்புக்கும் வேற்றுமை உள்ளது இல்லையா? இவை தம்முள் வேற்றுமை ஆகலின், ஆகலின் ஆகையால் கூறியது கூறல் அண்மை உணர்க, கூறியது கூறல் அல்ல, கூறியது கூறல் அண்மை உணர்க. வேதாந்த நூல் இரண்டாம் அத்தியாயத்துள் இரண்டாம் பாதத்திலும் முதல் பாதத்திலும் கூறியனவும் இவ்வாறே கொள்ளப்படும். இரண்டாம் பாதத்திலேயே ஒரு மறுப்பு இருக்கு, முதல் பாதத்திலே ஒரு மறுப்பு இருக்கு, அதுவும் கூறியது கூட சொல்லக்கூடாது. இதே சமாதானத்தை அங்க வச்சுக்கணும். பரபக்க பார்வை, சித்தாந்த பார்வை. சரி, அடுத்த பாடல்ல வந்து இன்னும் உலகாயுதிலே வந்து அதிகமா சிந்திக்கிறவன் இருக்கான். இவன் வந்து ரொம்ப அடிநிலையில உள்ளவன் இந்த பாட்டுல வர்றான். அடுத்தவன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சிந்திக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் என்ன சிந்திக்கிறான், என்ன சொல்றான் அப்படின்னா, சோழகம் தோன்றி அடியலாம், அதுல ஒண்ணும் தொடையில. ஆனா நீங்க அது மட்டுமா சொல்றீங்க, சைவ சித்தாந்திகள் உலகம் தோன்றி இருந்து அழியும்னு சொல்லிட்டு அதோட போனீங்கன்னா பரவாயில்ல. ஆகவே இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கும், இதை குறிப்பிட்ட காலம் நிலைநிறுத்துவதற்கும், இதை மறுபடியும் அழித்து ஒடுக்குவதற்கும் ஒரு இறைவன் வேண்டும்னு சொல்றீங்க இல்லையா? அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக் கொடுப்பிய. ஆமா, உலகம் தோன்றலாம் அழியலாம், அது வேணா போயிட்டு போகுது அப்படிங்க. என்ன அதற்காக இந்த உலகத்தை தோற்றுவிக்கவும் அழிக்கவும் ஒருவன் வேண்டும் என்பதில்லை. அப்ப எப்படி தோன்றி அடையும் நீங்க கேட்பீங்க இல்லையா? அதுக்கு விளக்கம் கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னா, தோன்றுவதும் இருப்பதும் அழிவதும் இந்த உலகத்தின் இயல்புயா. அது அப்ப உலகம் அப்படித்தான் இருக்கும், அது தோன்றதான் செய்யும், இருக்கதான் செய்யும், அழியத்தான் செய்யும், அதனுடைய தன்மை அப்படி. இதுக்கு போய் ஒருத்தன் வந்து அதை தோற்று வச்சான் வச்சான்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் கும்பிடுங்கடான்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன போட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்க. இயல்புகான் தோற்றி மாய்கை, இயல்புகான் இயல்பு பாத்துக்கோங்க, இதெல்லாம் இயல்பு அப்படிங்கிற எது தோற்றி மாய்கை, தோற்றுவதும் மாய்வதும் அழிவதும் எனது இயல்பு என்றிடின் என்று நீ சொல்வாயானால் இயல்பினுக்கு செயலது என்று. என்ன நுணுக்கமான தர்ப்பம் இதுதான். இப்ப இயல்புக்கு வந்து செயல் கிடையாதுங்க. செயல்ங்கிறது ஒரு பொதுவான சொல்ல போட்டிருக்காங்க, அதுக்கு இந்த இடத்துல சிறப்பா என்ன அர்த்தம் கொடுத்திருக்காங்க. அப்ப சுயநாள சொல்ற உரையிலாட்டா கிட்டே போம்பியா இல்லையா? என்ன சொல்றாங்க செயல்னா, அந்த இடத்துல விகாரம்னு சொல்றாங்க. விகாரம்னா என்ன ஆங்கிலத்தை சொல்லுங்க, சேஞ்ச் இல்லையா, ஒரு மாற்றம், அதுதான் விகாரம் இல்லையா? ரொம்ப விகாரமான தோற்றம் அப்படின்னா இயல்பான அந்த மனித உருவம் ரொம்ப மாறுபட்டுட்டு அதுதான் விகாரம். அது விரும்பத்தகாத மாற்றத்தை தான் நம்ம விகாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொதுவா. ஆனா பொது உண்மையிலே எனக்கு விகாரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மாற்றம் அவ்வளவுதான் இல்லையா? இயல்பினுக்கு செயலது என்று. இயல்புக்கு என்ன கிடையாது, விகாரப்படுதல் கிடையாது, மாறுபடுதல் என்பது கிடையாது. அதுதான் இயல்பு. சும்மா நீ வார்த்தைகளை வந்து சும்மா விடாத. ஏன்னா கேட்டவொடனே இவன்ட்ட இதுக்கு மேல பேச முடியாத பொருட்கள் நமக்கு தோணுது. உலகம் தோன்றும் இருக்கும் அழியும் அது உலகத்தின் இயல்புன்னு சொல்லிட்டானா, அவன்ட்ட போய் நம்ம இதுக்கு மேல என்ன பேச, முற்றுப்புள்ளி வச்சுட்டானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இல்ல, இயல்புன்னு அவ்வளவு எளிதா சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா இயல்பு எது இயல்போ அதுக்கு என்ன என்ன பண்பு கிடையாது, விகாரப்படுதல் கிடையாது இல்லையா? மாற்றம் அப்படி ஏற்பட்டுனாலே அது இயல்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இயல்புக்கு மாறுபடுதல் கிடையாது. ஐயா மாறுபடுது அப்படின்னா, அப்ப அந்த மாறுபடுதல் வேற ஏதோ ஒரு செயற்கையான காரணத்தினால் நடக்கிற ஒழிய அது இயற்கை அல்ல இல்லையா? நீர் வந்து குளிர்ச்சியா இருக்கு, அது இயல்பு இல்லையா? அந்த நீரை கொதிக்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் நீருக்கு இயல்புன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? நாம அது செயற்கையான காரணங்களால் ஏற்பட்டதுதான். நெருப்போடு அது ஒருத்தன் தொடர்பு படுத்திருக்கான், அதனால நெருப்பின் வெப்பம் அதுக்கு போய் சூழடைதோடைய இயல்புன்னா அது ஒரே தன்மையா இருந்தா தானே இயல்பு. நீருக்கு இயல்புனா அது குளிர்ச்சி மட்டும்தான், ஒரு தன்மையா இருக்கும். இயல்பு என்பது ஒரு தன்மைத்தானது, விகாரப்படுதல் அங்கு இல்லை. எவ்வளவு நுணுக்கமான கருத்து இல்லையா? இயல்பினுக்கு செயலது இன்று இல்லையா? அப்ப அவன் சொல்றான், அதாவது கருத்தை ஒருத்தன் வந்து அவன் கொண்ட கருத்தை லேசில விட்டுருவானா இல்லையா? நான் வந்து அஞ்சு மூணு ஏழுன்னு சொல்லிட்டேன் கேட்டீங்களா, நீங்களும் நானும் மட்டும் இருக்கேன், சரி ஏதோ சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே வந்து போட்டா போட்டி இருக்கு. அப்ப உங்கள்கிட்ட அஞ்சு மூணு ஏழுன்னு சொல்லிட்டேன்னு வீங்க, அதை சாதிச்சதுக்கு ஏதாவது வழி கிடைச்சான்னு தான் யோசிப்பேன். ஆமா ஏதோ வளரிட்டேன்னு சொல்லமாட்டேன் கேட்டீங்களா? அந்த மாதிரி அவன் வந்து இதுக்கு மேலையும் சொல்றான். நம்ம என்ன சொல்றோம், அவன் முதல்ல அவன் என்ன சொன்னா, தோன்றுவதும் அழிவதும் உலகத்துக்கு இயல்புன்னு. ஒன்று அழிதல் அதுக்கு முரணானது, விகாரப்படுதல். அப்படி விகாரப்படுகின்ற தன்மை இயல்புக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லையா, இயல்புனா ஒன்று உலகம் வந்து தோன்றதான் செய்யணும், அழியக்கூடாது இல்லையா. ஆனா உலகம் தோன்றவும் செய்கின்றது அழியவும் செய்கின்றது, அதை நீயே ஒத்துக்கிடுறேன். ஆகவே தோற்றம் அப்புறம் கேடு என்ற இரண்டு முரணான தொழில்கள் உலகத்தில் இருக்கும்போது இந்த விகாரத்தை வந்து நீ என்ன சொல்லக்கூடாது, இயல்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு மேல அவன் என்ன பிடிவாதம் பண்றான்னா, ஐயா இப்படி விகாரப்படுதலே உலகிற்கு இயல்பு அப்படிங்க கொண்ட கொள்கையை சாதிக்கணுங்கிறதுனால இயல்புன்னா அங்க விகாரப்படுதல் இருக்கக்கூடாது, மாறுபடுதல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, ஐயா இப்படி மாறுபடுதலே உலகிற்கு இயல்பு அப்படிங்க என்ன, உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாறுபடுதலே அதற்கு இயல்பு. அப்ப மாறுபடுதல் தான் இயல்பு அப்படின்னா இயல்புன்னு ஒன்னே இல்லை அப்படின்னு நாம சொல்லிடுவோம். மாறுபடுதல்னு மட்டும் சொல்லு, இயல்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத. ஏன்னா இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை. அவன் எப்படி தன் கருத்தை போடாம வார்த்தைகளால நம்மளை மயக்கணும்னு நினைச்சானோ, நாம அதுக்கு இடம் கொடுக்காம சொல்றோம் இல்லையா. இப்ப சொல்றோம், இது வந்து ஒருத்தன் வந்து காஃபியை போட்டிருக்கான்னு வைங்க, என்ன அது வந்து இது டீ குடிங்க, இது டீ தாங்க இல்லையா. உடனே அப்பா டீ இப்படி இருக்காதுப்பா, இப்படி இருந்தாதா ஐயா டீ அப்படிங்க, அதுக்கு மேலையும் பேசுறான். அப்ப சொல்றான், அப்ப வந்து இதுதான் டீ அப்படின்னா அது டீன்னு சொல்ல முடியாது இல்லையா. இதைதான் நீ டீன்னு சொல்லிடுவேனா, உண்மையான டீ என்ன சொல்ல முடியாது, டீன்னு சொல்ல முடியாது, அதுக்கு வேற வேலை வைக்க வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம எதுக்கா அப்படி சொல்றோம், இது டீ டீ வேறு இது வேறு என்பதை வந்து அவனுக்கு நல்லா உணர்த்துவதற்கு தான் நம்ம சொல்றோம். இதுதான் நீ டீன்னு சொல்லிட்டா, அப்ப டீக்கு வேற வேற வச்சிட வேண்டியதான் ஐயா அப்படி. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு நாம வந்து அந்த காஃபியை டீ நாம நினைக்க மாட்டோம், ஒத்துக்கிட மாட்டோம். அதன் தன்மை வேறு, இதன் தன்மை வேறு. அதே மாதிரி விகாரப்படுதல் என்பது வேறு, இயல்பா இருத்தல் என்பது வேறு இல்லையா. இன்னைக்கு இயல்பா இருந்தாலும் ஐயா ஐயா இயல்பா இருக்கும் போது ஐயாட்ட போய் நல்லா பேசலாம் அப்படிமா, ஐயா பல்வேறு சிந்தனை ஓட்டங்கள்ல மோதிக்கிட்டு இருக்கும் போது அப்ப போய் பேசாதேம்மா இல்லையா. சிந்தனை ஓட்டங்களோட இருக்கு, இந்த மாறுபாட்டோட இருப்பதே இயல்புன்னு சொன்னா அப்ப இயல்புன்னு ஒன்னே இல்லை அப்படின்னு ஆயிரும் இல்லையா. ஆகையினாலே இயல்பு செய்தி அப்படின்னு அவன் சொல்றான், அதான் அவனோட கருத்து. இயல்பு செய்தி அப்படின்னா செய்தி இயல்புன்னு மாத்திக்கொண்டோம். விகாரப்படுதலே இயல்பு, செய்திங்கிறது விகாரப்படுதல், விகாரப்படுதலே இயல்பு என்று சொன்னால் செய்தியே இயல்பதென்றான். விகாரப்படுதலே இயல்புன்னா அப்ப இயல்புன்னு ஒன்னே என்ன இல்லை, இல்லை அந்த இயல்புக்கு வேற பேர் வைக்க வேண்டிதான், இயல்புன்னு ஒன்னே இல்லைன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவனை நுணுக்கமா மறுத்து அவன் சொல்றான். அப்படி இல்லப்பா, அப்படி இல்லையா, நாங்க வந்து இயல்புதான் விகாரப்படுதலே இயல்புன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நான் சொன்னதுக்கு பூதங்கள் வந்து இயல்பாக இருக்கின்றன, பூதங்கள் நான்கும், நாலு பூதத்தை வந்துருவோம். போன பாட்டுல பூதாதின்னு வந்தது பின்னால சொல்றேன்னு விட்டுட்டேன். இப்ப பூதாதி என்னன்னு வந்தது இல்லையா, பூதாதினா பூதங்களை முதற் காரணமாக உடைய உலகம் எல்லாம் இல்லையா அப்படின்னு அங்க பொருள் சொல்ல அவன் வந்து. அதாவது அவன் அவன் ஏன்னா அவனோட கருத்து என்னன்னா நான்கு பூதங்கள் தான் அவனுக்கு உடன்பாடு, அஞ்சாவது பூதம் ஆகாயம் இல்லாமா. ஏன்னா காட்சி அளவுக்கு இல்லையா, ஆகாயத்தை வந்து நம்ம வந்து இந்த நிலத்தை காணத மாதிரி இதை மாதிரி ஆகாயம் வந்து புலப்பட்டு தோன்றதா இல்லை, அருவமா இருக்கு இல்லையா. ஆனால் நாம வந்து இடம்பெயர முடிவதால் இல்லையா, அந்த இடம்பெயர்வதற்கு நான் வந்து நம்ம இடப்பெயர்ச்சிக்கு உதவக்கூடிய பொருளாக ஆகாயம் உள்ளது. நாம இடம்பெயர்தோம், காற்று அதில் தான் ஆகாயத்தில் தான் இடம்பெயர்து இல்லையா. ஏனைய நான்கு பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கு பூதங்களுக்கும் இடம் கொடுத்து நிற்பது எதுவோ அது ஆகாயம் நம்ம சொல்றோம். அந்த ஆகாயத்துல தான் அந்த வெட்ட வெளியில தான் பறந்து விரிந்து இருக்கின்ற அந்த வெளியில் தான் இந்த நான்கு பூதங்களும் உள்ளன, அவைதான் அதைத்தான் நம்ம ஆகாயம் சொல்றோம். அது காட்சி அளவுக்கு எழுதவில்லை, அதை நான் உடன்பட மாட்டேம்மா, நாலு பூதங்கள் தான் அவனுக்கு. அதனால அவங்க கருத்தபடி இந்த பாட்டுக்கு நம்ம பொருள் கொள்ளணும். இயல்பதாம் பூதம் தானே, நான்கு பூதங்களும் இயல்பாக உள்ளன, அதைத்தான் நாங்க இயல்புன்னோம். இயற்றிடும் செய்தி என்ன, அந்த பூதங்களை என்ன செஞ்சுக்கிடும், ஒன்னு ஒன்னு இன்னொன்னு தோற்று வச்சுக்கிடும், இன்னொன்னு வந்து இன்னொன்னு நினைவிறுத்திக்கிடும், ஒன்னு இன்னொன்னு அழிச்சிரும், அழியும் போது தானும் சேர்ந்து அழிஞ்சிரும் இல்லையா. பூதங்களே அந்த தோற்றம் இருத்தல் அழிதல் அந்த மூன்று தொழில்களையும் இந்த நான்கு பூதங்களுமே செய்து கொள்ளும். ஆக இந்த மூன்று தொழில்களை செய்துக்குன்னு ஒருத்தன் உண்டுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்க. இயல்புதான் பூதம் தானே, பூதம் தானே இயல்பு, அதைத்தான் நாங்க இயல்புனோம். அதுவே வந்து தோன்றி இருக்கணும், இருந்துக்கணும், அடித்துக்கணும், அந்த விகாரத்தை அதுவே செய்து கொள்ளும். இதுதான் நாங்க சொன்னதுக்கு பொருளுங்க. இயல்புதான் பூதம் தானே, ஏற்றிடும் செய்தி எண்ணில் செயல் செய்வான் ஒருவன் வேண்டும். இந்த பூதங்களை தோற்றுவிப்பதற்கும் நிறுத்துவதற்கும் அழிப்பதற்கும் இந்த செயலை செய்பவன் ஒருவன் வேண்டும் அப்படிங்கிறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? அவையே வந்து இந்த மூன்று தொழில்களையும் செய்து கொள்ளாதா அப்படின்னா, செயற்படும் அசேதனத்தால் அவை இந்த மூன்று தொழில்களுக்கும் உட்படும் பொருள். அதுதான் நுணுக்கமா சொன்னாங்க இலக்கணத்தை வச்சு, அவை செயற்படும் பொருள். இந்த இடத்துல அசேதனங்களுக்கு பொதுவான அர்த்தம் என்ன தெரியுமா? தமிழ்ல சமஸ்கிருதத்துல அசேதனம். இதுக்கு தமிழ்ல பொருள் சொல்லணும்னா அறிவற்ற பொருள். நமக்கு நல்ல பழக்கமான சொல்ல சொன்னா ஜடப்பொருள், ஜடம் அறிவு கிடையாது. அசேதனங்களுக்கு ஜடப்பொருள் தான் அர்த்தம், நேர்பொருள் அதுதான். அந்த நேர்பொருளை இங்க சுவாமியார் சொல்லல, அதனுடைய சூக்கும பொருளை சொல்கின்றார். சொல்றது இவரை தவிர யாருமே கிடையாது. அதான் திருக்கைலாய பரம்பரை திருவாவுடலே ஆதீனம் என்பதை அதை இந்த மண்ணுலகத்திற்கு நிலாட்டியவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானம். எப்படின்னா தாம் பெற்ற அந்த குருமாசஞ்சானங்களிடம் வழிவழியாக பெற்ற உபதேசத்தான். அதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள் சான்று. அசேதனம்னா சடப்பொருள் சாதாரண எழுதிட்டு போனா சுவாமி எழுதுறாங்க செயப்படு பொருள் எழுதுறாங்க. ஏன்னா எது செயப்படு பொருளோ அது வந்து எழுவாயாக இருக்க முடியாது. எழுவாய் தான் காரியத்தை செய்யற பொருள். செயப்படு பொருள் அந்த காரியத்துக்கு உட்படுத பொருள் இல்லையா. இப்போ பூனை எலியை தின்றது, எளிய வாக்கம் எடுத்துவிடும். இதுல எழுவாய் எது, செயப்படு பொருள் எது பார்த்துருவோம். சித்தியார் பாட்டை வச்சு நம்ம பாக்கிறத விட எளிய வாக்கியத்தை வச்சு பாத்துக்கிறோம். பூனை எளியை தின்றதுன்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எழுவா யாரு? அந்த தின்னுதல் அப்படிங்கிற அந்த செயலை செய்ததான் எழுவாய். எது திங்கு? பூனை தான் திங்கு. அப்ப பூனை இந்த இடத்துல எழுவாய். செயற்படு பொருள்னா அந்த செய்கைக்கு உட்படும் பொருள் இல்லையா. இங்க செய்கை என்னது? தின்னுதல். அந்த தின்னுதலுக்கு உட்படுவது, தின்னப்படுவது. அதான் ஐயா ஒரு வாக்கியத்துல தின்னப்படும் பொருளா இருக்கலாம் இல்லையா. தண்ணீரை கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்தான் அப்படிங்கும் போது அங்க தண்ணீர் எடுக்கப்படும் பொருளா இருக்கு இல்லையா. இன்னும் மேசையில் புத்தகத்தை வைத்தான், அந்த இடத்துல புத்தகம் வைக்கப்படும் பொருளா இருக்கு. ஒவ்வொரு வாக்கியத்துல எடுத்தல், கிடத்தல், தின்றல், வைத்தல், ஒவ்வொரு தொழில் வரலாம். எல்லாத்தையுமே பொதுவா என்ன சொல்லலாம்? செய்தல்னு சொல்லலாம். வைத்தல்னா வைத்தலை செய்தல், எடுத்தல்னா எடுத்தலை செய்தல், தின்னல்னா தின்னலை செய்தல். அதனால தின்னப்படும் பொருள், வைக்கப்படும் பொருள், எடுக்கப்படும் பொருள் தனித்தனியா கொடுக்காம பொதுவா செய்யப்படும் பொருள்னு கொடுத்தான். அது தின்னப்படும் பொருளா இருக்கலாம், அது வைக்கப்படும் பொருளா இருக்கலாம், எந்த தொழிலுக்கும் உட்படுறான். அதனால செய்யப்படும் பொருள் தான். அப்போ செய்யப்படும் பொருள்னா யார் செய்தான்னு கேட்டா அதுக்கு பதில் எழுவாய் இல்லையா. என்ன செய்யப்பட்டது, எது செய்யப்பட்டது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். யார் தின்னா கேட்டா பூனை, அது எழுவாய். அடுத்த கேள்வி என்ன வரும்? எதை தின்றது, அதுக்கு பதில் தான் செய்யப்படும் பொருள். எளிதான் அந்த இடத்துல செய்யப்படும் பொருள். இடத்துல இந்த எலியும் பூனையும் ஒன்றாக முடியுமா? அதான் கேள்வி. எழுவாயாகிய பூனையும் செயற்படு பொருளாகிய எலியும் ஒன்றாக முடியுமா? எந்த ஒரு இது இல்ல, எந்த ஒரு இடத்துலையும் எழுவாயும் செயற்படு பொருளும் ஒன்றாகுமா இல்லையா. பூனை பூனையை கடித்தது அப்படின்னாலே பூனை வந்து இன்னொரு பூனைய கடித்தது அப்படின்னு அங்க நம்ம கொள்வோம் இல்லையா. எனவே எந்த ஒரு இடத்துலையும் எழுவாயும் செயற்படு பொருளும் ஒன்றாகாது. அது மாதிரி உலகம் தோன்றுகிறது, இருக்கிறது, அழிகிறதுன்னா அது அது தோற்றம், இருப்பு, அழிவு, இந்த மூன்றுக்கும் உட்படுகின்ற செயற்படு பொருள். இந்த செயற்படு பொருளே வந்து தோற்றுவிக்கின்ற எழுவாயா அப்படி இருக்க முடியும் இல்லையா. எனவே எந்த ஒரு வாக்கியத்திலும் எழுவாய் வேறு, செயற்படு பொருள் வேறு. இந்த உலகம் செயற்படும் அசேதனத்தால் இல்லையா, செயல்படுகின்ற செயற்படு பொருளாக இருப்பதால் இதுக்கு எழுவாயாக செயல் செய்வான் ஒருவன் வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல வைக்காங்க. அப்போ ஒரு ஐயம் வரலாமே என்ன அப்படின்னா, ஐயா ஒருத்தன் தன்னையே குச்சிக்கிடுதான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் தன்னையே குச்சிக்கிடுதான், சாத்தன் தன்னையே குத்தி கொண்டான் அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த இடத்துல குத்துனவன் யாரு? சாத்தன். குத்துப்பட்டவன் அவனும் சாத்தன் இல்லையா. ஆகவே குத்துதலாகிய செயலை செய்த எழுவாயும் சாத்தன் தான், குத்தப்பட்ட செயற்படு பொருளும் சாத்தன் தானே இல்லையா. அப்போ இந்த மாதிரி சில இடங்கள்ல எழுவாயும் செயற்படு பொருளும் ஒன்னாகுத, அது மாதிரி இங்கேயும் இந்த தோன்றியதும் பூதம் தான், தோற்றுவிச்சதும் இந்த பூதங்கள் தான் அப்படின்னு. ஆனா என்ன அப்படின்னா, அப்ப சொன்னா ஐயா சாத்தன் தன்னை குத்தினான் என்று சொல்லும்போது கூட குத்தியது ஒரு உறுப்பு, குத்தப்பட்டது வேறு உறுப்பு. ஆகவே எந்த இடத்திலும் எழுவாயும் செயற்படுவதும் ஒன்று ஆகாது இல்லையா. எதை எந்த கையால எதை பத்திய பிடிச்சானோ அதனால அந்த பிடிச்சிருக்கிற இடத்தையே குத்த முடியுமா? வேறொரு உறுப்பு தானே குத்த முடியும் இல்லையா. அந்த இடத்துல பிரிக்கப்படும். சாத்தன் தன் கையால் இல்லையா, தன்னுடைய வேற உடல வேற உறுப்பு சொல்லி அந்த உறுப்பு குத்தினான் தான் அங்க சொல்ல முடியும். ஆகையினாலே எந்த ஒரு இடத்திலும் எழுவாயும் செயற்படுபவர்களும் ஒன்றாகாது. இந்த கருத்துக்களை எல்லாம் சுவிஞான சுவாமியுடைய திருவாக்கிய மூலமாக இப்ப பாருங்க. அத்தோற்றக்கேடுகள் உலகிற்கு இயல்பாகலின் பாத்தீங்களா, அத்தோற்றக்கேடுகள் போன பாட்டை நிலைநாட்டிருக்கோம். உலகாயுதன் தோற்றக்கேடுகள் உண்டு நிலைநாட்டிருக்கும். அதனால அத்தோற்றக்கேடுகள் போன பாட்டை நிலைநாட்டப்பட்ட தோற்றக்கேடுகள் உலகிற்கு இயல்பு. உலகிற்கு அந்த தோற்றக்கேடுகள் இயல்பு. ஆகதின் ஆகதின்னா ஆகையாது. அவற்றிற்கு வினை முதல் வேண்டப்படுவது அன்று. வினை முதல்னா அதை தோற்றுவிப்பவன், அந்த அடித்தலை செய்பவன், அதான் எழுவாய்தான் வினை முதல். ஆகவே அவற்றுக்கு வினை முதல் வேண்டப்படுவது அன்று. வினை முதல் எழுவாயா ஒருத்தன் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், செயல் செய்வதற்கு ஒருத்தன் வேண்டாம். அப்ப நாம தடை எடுக்கிறோம். என்னப்பா தோற்றக்கெடுகள் இயல்புன்னு சொல்றியப்பா. தோன்றலும் கெடுதலும் விகாரமாகலின். தோன்றல் கெடுதல் ரெண்டு மாறுபட்டது. விகாரமாகலின் விகாரமாதல் இயல்பிற்கு கூடாது. இயல்புன்னா அதுல விகாரமாதல் மாறுபடுதல் கூடாது அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்றான், எப்படி சாதிக்கான் கொண்டதையே, அஞ்சனம் விகாரமாதலே உலகிற்கு இயல்பு அப்படின்னா, அஞ்சனம் விகாரமாதலே உலகிற்கு இயல்பு எனின் என்று சொல்வாயானால், அவ்வாறு இயம்புவார்க்கு இயம்புதல் சொல்லுதல். இப்படி பேசுறவனுக்கு விகாரத்தின் வேறா இயல்பு என்பது ஒன்று இல்லை எனப்படும். விகாரம் தான் உண்டு, இயல்பு இல்லைன்னு ஆயிரும். ஆனா என்ன, அப்ப நீ முதல்ல என்ன சொன்ன, தோற்றக்கேடுகள் இயல்பு என்ன, அது அது தப்பா போயிடும் இல்லையா. அப்ப முதல்ல என்ன சொல்லிருக்கணும், உலகம் தோற்றக்கேடு உலகத்தின் விகாரம்னு சொல்லிருக்கணும். தோற்றக்கேடாத உலகத்தின் இயல்பு என்ன, இப்ப இயல்புன்னா அது விகாரப்படக்கூடாதுன்னு சொன்னோம். இல்ல விகாரப்படுதலே இயல்பு என்ன, விகாரப்படுதலே இயல்புன்னா விகாரத்துக்கு வேறாய் இயல்புனே ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும். அப்ப முதல்ல நீ உலக தோற்றக்கேடுகள் இயல்புன்னு சொன்னது தோல்வித்தானமாய் முடியும் இல்லையா. உனக்கு நீயே தோல்வியை ஏற்படுத்திக் கொடுத்துதான் முடியும் அப்படின்னா இல்லையா. அவ்வாறு இயம்புவார்க்கு, எவ்வாறு இயம்புவார்க்கு, விகாரமாதலே உலகிற்கு இயல்பு என்று இயம்புவார்க்கு விகாரத்தின் வேறாய் இயல்பு என்பது ஒன்று இல்லை எனப்படும் இல்லையா. விகாரம் தான் உண்டு, இயல்புன்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும். விகாரம் தான் இயல்புன்னு சொல்றவனுக்கு அப்ப விகாரம் தான் உண்டு, இயல்பு இல்லைன்னு ஆயிரும். அப்ப என்னாயிரும், விகாரத்தின் வேறா இயல்பு என்பது ஒன்று இல்லை எனப்படும் படவே இல்லையா, எனப்படும் படவே. தோற்றிமாக இயல்பு என்பது விட்டு போய் தோல்வித்தானமாய் முடியும். முதல்ல நீ சொன்னைய தோற்றிமாக இயல்புன்னு சொன்னைய, அது வந்து என்ன இருக்கும், விட்டு விடுபடுகின்றது அந்த கருத்து, விடுபட்டு உனக்கு அது தோல்வித்தானமாய் முடியும். அப்போ அவன் என்ன சொல்றான், ஒரு நாலு பூதங்களும் இயல்பா உள்ளன, அவை தோற்றி மாய்தராகிய விகாரத்தை செய்யும் அப்படிங்கான். அதுக்கு விளக்கம் கொடுக்காங்க. இனி இயல்பும் விகாரமும் வேறெனவே கொண்டு, ஐயா இயல்பு வேற விகாரம் வேறதான், ஐயா அதை நான் ஒத்துக்கிட்டேன், முதல்ல சொன்னதை நான் விட்டுருதேன். இப்ப என்ன சொல்றேன்னா, இயல்பு வேற விகாரம் வேறதான். நாலு பூதங்கள் இயல்பா இருக்கு, அதை யார தோற்றுவிக்க, அவை இயல்பா இருக்கு, அவையே ஒன்றே ஒன்று என்ன செய்யக்கூடும், தோற்றுவித்துக்கணும், அழிச்சுக்கணும், எதா செய்யணும். இனி இயல்பும் விகாரமும் வேறெனவே கொண்டு பூதம் நான்கும் இயல்பாய் உள்ளன, அவை தோற்றி மாய்தலாகிய விகாரத்தை செய்யும் எனின் நன்று சொன்னாய். நன்று சொன்னாய்னா இந்த கருத்து சரியான கருத்துன்னு அர்த்தம் இல்ல இல்லையா. என்ன அர்த்தம், முதல்ல சொன்னதுக்கு இந்த கருத்து பரவாயில்ல, இப்ப உன்ட்ட எளிதா நிலைநாட்டிடலாம். முதல்ல நீ என்னமோ வந்து ரொம்ப சாமர்த்தியமா பேசுற மாதிரி விகாரமாதலே உலகிற்கு இயல்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம உனக்கே தோல்வித்தனமா போச்சு. இப்ப நீ கொஞ்சம் முறையா பேச வர, ஏன் நீ சொன்னது நன்று, நீ இப்படி சொன்னா நீ சொல்றபடியே வச்சுக்கிட்டாலே இது பொருந்தாது பார் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. அதான் நன்று சொன்னாயின்னு. ஒருத்தன் மட்டும் வாரா அவனுடைய கருத்தை நிலைநாட்டுதான், அவன் எளிதா மறுத்து அவனுக்கு வந்து மறுக்கிறது எதுக்கு, அவனை மட்டம் திட்டதுக்கா இல்ல, அவனுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு. அந்த நோக்கில பாக்கணும் நாம சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அவன் வந்து உண்மையை உணராம இருக்கிறான், அதை உணரணுங்கிற கருணையில தான் சொல்றாங்க. இந்த காலத்துல என்ன பாக்காங்க, ஐயோ திருசமயம் மறுப்பா, அதெல்லாம் நம்ம சாத்தியத்தை கிடையாது, இந்த உரை எழுதுபவர்கள் தான் ஏன் அப்படி எழுதணும் அப்படி எழுதுவாங்க, மிக தவறு. அருளாளர்கள் அவர்கள் உண்மையை உணர்த்த உணர்த்துவதுக்காக சொல்றான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப உனக்கு எளிதாக உண்மையை உணர்த்தலாம்ப்பா, இப்ப முறையா பேசுற, தவறாதான் பேசுற, ஆனா இப்ப ஒரு காரணத்தை சொன்னா நீ உணர்ந்துகிடுவேன், அதனாலதான் நன்று சொன்னாயின்னு சொல்லுவேன். இப்படி அங்கே சொல்றாரு. ரொம்ப வந்து அர்த்தம் இல்லாம பேசுனா அறியாது கூறினாய் அப்படிம்பாங்க. அந்த ஒரே சுவீனாசன் அப்படிலாம் அருமையா சொல்லுவாங்க. பூதம் நான்கும் இயல்பாய் உள்ளன, அவை தோற்றி மாய்தலாகிய விகாரத்தை செய்யும் எனின் நன்று சொன்னாய். அவை அஞ்சனம் தொழிலுற்று நிற்கும் செய்யப்படு பொருளாக பாத்தீங்களா. அசேதனம் இருக்கு என்ன வார்த்தை போடுதாங்க, எடப்பொருள் நேர்பொருள் போடுறேன். செய்யப்படு பொருள் ஆகலின், செய்யப்படு பொருட்கு வினை முதல் வேறு வேண்டப்படும். எழுவாய் என்ற எழுவாய் தான் வினை முதல். செய்யப்படு பொருளுக்கெல்லாம் வினை முதல் வேறு வேண்டப்படும் இல்லையா. படும் என்பது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரச்சம். செயற்படும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா பாட்டுல, செயற்படும் அசேதனத்தால். செயற்படும்னா, செயற்படும்னா என்ன அர்த்தம், தொழிலுற்று நிற்கும் அப்படின்னு அர்த்தம். செயல்படும்